அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை திங்கள் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழிசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இந்தியாவில் எதிர்க்கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியின் பெண் உறுப்பினர்களை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்குவோம் என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஒருவர் கூறியிருக்கும் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பற்றிய செய்தி, இந்தியாவில் பொறியியல் கல்லூரியில் படிக்க அனுமதி பெற்ற முதல் திருநங்கை கிரேஸ் பானு தெரிவிக்கும் கருத்துக்கள்,
இந்தியாவிலே வந்து முத முதலா ஒரு திருநங்கைங்கிற ஐடென்டிட்டியில வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு தளத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து என்னோட.
இலங்கையில் இளைஞர்கள் மத்தியில் நீரிழிவு நோய் அதிகரித்து வருவதாக காட்டும் ஆய்வு குறித்த செய்தி,
விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட புரோகிராம்ஸ்கள் நடக்கப்படுகின்றது, ஆனால் இது என்னை பொறுத்தவரையில் இன்னும் காணாது என்றுதான் சொல்ல வேண்டும். முக்கியமாக நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டிய அவசியத்தை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கின்றது.
இலங்கையின் கிழக்கே முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டும் வேலை ஒத்திவைக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி, பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பது எல்லா ஜெகதீசன் மற்றும் விமல் சொக்கநாதன்.
மேற்கு கரை பகுதியில் நேற்று திங்கட்கிழமை கண்டெடுக்கப்பட்ட பத்ம பிரயாத இஸ்ரேலிய இளைஞர்கள் மூவரின் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மூன்று சடலங்களும் வெவ்வேறு மரண ஊர்வலங்களில் அவரவர் வீடுகளிலிருந்து மாநிலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அருகருகாக அடக்கம் செய்யப்பட இருக்கின்றன. இவர்கள் கொல்லப்பட்டமைக்கு பலஸ்தீன வன்மைவாத இயக்கமான ஹமாஸ் இயக்கம் தான் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள இஸ்ரேலிய அரசு இதற்கு தாங்கள் பதிலடி கொடுக்கப் போவதாக உறுதி பூண்டிருக்கிறார்கள். மூன்று வாரங்களுக்கு முன்னர் மேற்கு கரை பகுதியில் உல்லாச பயணம் மேற்கொண்டிருந்த போது இந்த இஸ்ரேலிய இளைஞர்கள் மூவரும் காணாமல் போனார்கள். இவர்களது கொலைக்கும் தமது இயக்கத்திற்கும் எந்தவிதமான தொடர்புமே கிடையாது என்று ஹமாஸ் இயக்கம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது.
இஸ்லாமிய தீவிரவாத குழுவான ஐசிஸ் தனது இராணுவ பலத்தை வெளியுலகுக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறது. கிழக்கு சிரியாவிலிருந்து மேற்கு ஈராக் வரையிலான நிலப்பரப்பில் தாம் இஸ்லாமிய கிலாஃபத் என்று அழைக்கும் இஸ்லாமிய அரசை நிறுவியிருப்பதாக அந்த அமைப்பு அறிவித்துக் கொண்ட பிறகு இந்த காட்சிப்படுத்துதல் நடந்திருக்கிறது. சிறிய நகரான ரக்காவில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இராணுவ டாங்கிகளையும் ஸ்கட் ஏவுகணைகளையும் பகிரங்கமாக எடுத்துச் செல்லும் காட்சிகள் அடங்கிய காணொளி இணையத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக அலப்போவில் இருக்கும் 100 சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்போவதாக ஐசிஸ் அமைப்பின் தலைவர் அபுபக்கர் அல் பக்தாதி தெரிவித்திருக்கிறார். ஈராக்கில் நடக்கும் சண்டைகள் தொடர்ந்து வரும் நிலையில் ஈராக்கின் எல்லையை ஒட்டியிருக்கும் சிறிய நகரான பஹாமல் நகரை தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக ஐசிஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது.
பிரான்ஸ் நாட்டில் முன்னாள் அதிபர் நிக்கோலாஸ் சார்க்கோசி தமது விவகாரங்கள் பற்றி ஆராயும் நீதிபதிகள் மீது தமது செல்வாக்கை பயன்படுத்த முயற்சி செய்தார் என்று எழுந்த குற்றச்சாட்டு பற்றி சார்க்கோசி அவர்கள் இப்போது பிரெஞ்சு விசாரணையாளர்களால் பல மணி நேரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறார். பிரான்சில் முன்னாள் அரசு குடியரசுத் தலைவர் ஒருவர் இப்படி தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவது இதுவே முதற் தடவையாகும். சார்க்கோசி பற்றிய முன்னே விசாரணை ஒன்றில் நீதிபதி ஒருவர் அந்தரங்க விவரங்களை சார்க்கோசிக்கு அனுப்பினார், இதர நீதிபதிகளையும் அணுக முற்பட்டார் என்ற குற்றச்சாட்டுகளையும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள்.
He had a man there, a judge on that court, who was acting for him, in effect, giving him information about...
குற்றச்சாட்டுகள் அனைத்தை முன்னாள் அதிபர் சார்க்கோசி மறுப்பதோடு இவை அனைத்தும் அரசியல் நோக்கங்கள் கொண்டவை என்றும் கூறியிருக்கிறார். இதே விசாரணையில் சார்க்கோசியின் வழக்கறிஞர் ஒருவரும் வேறு இரு நீதிபதிகளும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
பிரான்சில் முஸ்லிம் பெண்கள் தங்கள் முகத்தை முழுமையாக மறைக்கும் நிகாப் என்கிற முகத்திரையை அணிவதற்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டை ஐரோப்பிய மனித உரிமைகளுக்கான நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த மேல்முறையீட்டை தொடுத்த 24 வயது பிரெஞ்சு பெண்மணி ஒருவர் முகத்திரைக்கு எதிரான இந்த தடை தனது மத சுதந்திரம் மற்றும் கருத்து சுதந்திரத்தை மீறுவதாக வாதிட்டிருந்தார். SAS என்று முதல் எழுத்துக்களால் மட்டுமே அறியப்பட்டிருந்த இந்த பெண் இந்த முழு முகத்திரையை அணியுமாறு தமது குடும்பத்தில் யாரும் தன்னை நிர்பந்திக்கவில்லை என்றும் ஒரு மத உணர்வுள்ள முஸ்லீம் என்கிற வகையில் இதை தனது மத சுதந்திர விஷயமாகவே தான் கருதுவதாகவும் கூறியிருந்தார். ஸ்கார்பர்ஸில் இருக்கும் இந்த நீதிமன்றத்தின் நீதிபதிகள் அளித்த தீர்ப்பில் இந்த தடை மத ரீதியாக இந்த ஆடை விஷயத்தை அணுகவில்லை என்றும் இது முகத்தை மறைக்கிறது என்பதனாலேயே இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார்கள்.
ஜப்பான் நாட்டில் முரண் குறைந்த தற்போதைய அரசியல் சாசனத்திற்கு புதிய அர்த்தம் கொடுக்கும் திட்டம் ஒன்றை ஜப்பானிய அமைச்சரவை அங்கீகரித்திருக்கிறது. நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டிய விஷயங்களில் ஜப்பானிய இராணுவத்திற்கு விரிவான சுதந்திரம் வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். ஜப்பானின் ஒரு தோழமை நாடு, நட்பு நாடு, முக்கியமாக அமெரிக்கா தாக்கப்படும் போது ஜப்பானிய ஆயுதப்படைகள் அங்கு அனுப்பப்பட முடியும், நட்பு நாட்டுக்கு உதவி வழங்க முடியும் என்று ஜப்பானிய அரசு சாசனத்திற்கு புதிய அர்த்தம் கொடுக்க விளைகிறது இந்த புதிய திட்டம். ஜப்பானின் இந்த மாற்றத்தை அயல்நாடான சீனா எதிர்த்திருக்கிறது.
நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியின் நகரமான மைதிகுரியில் ஜனசந்தடி மிகுந்த ஒரு அங்காடி பகுதியில் இடம்பெற்றிருந்த ஒரு குண்டுவெடிப்பில் 18 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 50 அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அடுப்புக்கறி நிரப்பப்பட்டிருந்த ஒரு வாகனத்தில் இந்த குண்டு பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது என்று பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். மேற்கு வங்க மாநில ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எதிர்க்கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பெண் உறுப்பினர்களை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப் போவதாக அச்சுறுத்தி தெரிவித்த கருத்துக்களுக்கு மன்னிப்பு கோரியிருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பெண் உறுப்பினர்களை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்குவோம் என்று அச்சுறுத்தும் விதமாக பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மக்களவை உறுப்பினர் தபஸ் பால் தனது கருத்துக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தபஸ் பால் தன்னுடைய கண்டனத்துக்குரிய கருத்துக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முன்னதாக வலியுறுத்தியிருந்ததை அடுத்து அவரது மன்னிப்பு குறித்த செய்தி வெளியாகியுள்ளது. அவரது இந்த கருத்து கண்டனத்துக்குரியது என்றும் அதை கட்சி அனுமதிக்காது என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் முகுல் ராய் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் தபஸ் பால் இந்த கருத்துக்களை தெரிவிக்கும் காணொலி செய்தி ஊடகங்களில் வெளியாகியது. அதில் தனது கட்சி தொண்டர்களின் மத்தியில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தபஸ் பால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரை தாக்கினால் அவர்களை சுட்டு தள்ளுவோம் என்றும் தேவைப்பட்டால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெண்களை பாலியல் வல்லுறவு செய்யும்படி தங்களது ஆட்களை அனுப்புவோம் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது இந்த சர்ச்சைக்குரிய பேச்சு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் பெண்கள் நல அமைப்புகள் ஆகியவையிடமிருந்து கண்டனத்தை எழுப்பியது. தனது கணவர் பாலியல் வல்லுறவு தொடர்பில் பேசிய கருத்துக்கு தான் மன்னிப்பு கோருவதாக இன்று காலை முன்னதாக அவரது மனைவி தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்த முடிவு நாளை கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி தலைமையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று மூத்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் பஞ்சாயத்துறை அமைச்சருமான சுப்ரதா முகர்ஜி தெரிவித்துள்ளார். தபஸ் பால் கடந்த 2009 ஆண்டிலும் தற்போது 2014 ஆண்டிலும் நடைபெற்ற மக்களவை தேர்தல்களில் மேற்கு வங்க மாநிலத்தின் கிருஷ்ணகர் தொகுதியிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. தமிழ்நாட்டின் சார்நிலை நீதிமன்றங்களில் தமிழில் தீர்ப்பு எழுத சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழ்நாட்டில் அமைந்துள்ள சார்நிலை மற்றும் கீழ் நீதிமன்றங்களில் இனிவரும் காலங்களில் தமிழ் மொழியில் மட்டும்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இன்று செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளது. நீதிபதிகள் ராமசுப்பிரமணியம் மற்றும் வேலுமணி ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு முன்பு வழக்கறிஞர் ரத்தினம் என்பவர் தாக்கல் செய்த சீராய்வு மனு ஒன்று விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீதிமன்றங்களில் ஆங்கிலத்திலும் தீர்ப்பு வழங்க வழிவகுக்கும் சுற்றறிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவின் விசாரணையில் இந்த தீர்ப்பு இன்று வெளியாகியுள்ளது. உயர்நீதிமன்றத்தில் முன்னதாக வழக்கறிஞர் சோலை சுப்பிரமணியம் என்பவர் கடந்த 2010 ஆண்டு தொடர்ந்த வழக்கு ஒன்றில் 1994 வருடம் நீதிமன்ற பதிவாளர் வெளியிட்ட சுற்றறிக்கை ஒன்றில் சட்டத்துக்கு முரணான வழிமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளதாக குற்றம் கூறினார். அதில் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ளாத அல்லது அம்மொழியை அறியாத நீதிபதிகள் தமிழ் மொழி தவிர ஆங்கில மொழியிலும் தீர்ப்பினை எழுதலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் அதற்கான காலவரம்பு எதுவும் அதில் குறிப்பிடப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இது தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் 1956 எதிரானது என்றும் கூறி தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவின் விசாரணையில் கடந்த 2013 ஆண்டு பிப்ரவரி 22 அன்று காலவரம்பு குறிப்பிடப்படாதது ஒன்றும் தவறில்லை என்று கூறி மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு 370 நாட்கள் காலம் கடந்த பின்னர் வழக்கறிஞர் ரத்தினம் சீராய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இதனை அடுத்துதான் நீதிபதிகள் அந்த சுற்றறிக்கையை ரத்து செய்து உத்தரவிட்டனர். இதனால் இனி தமிழ்நாட்டில் அமைந்துள்ள சார்நிலை மற்றும் கீழ் நீதிமன்றங்களில் தமிழ் மொழியில் மட்டும்தான் தீர்ப்பு வழங்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். இந்தியாவிலேயே பொறியியல் கல்லூரியில் படிக்க இடம்பெற்றுள்ள முதல் திருநங்கையாக தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்தியாவில் திருநங்கைகளை 3 பாலினமாக சமீபத்தில் அங்கீகரித்த உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை துறைகளில் இணையான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்ததை அடுத்து பொறியியல் கல்லூரியில் படிக்க இடம்பெற்றுள்ள இந்தியாவின் முதல் திருநங்கை கிரேஸ் பானு ஆவார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தின் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வில் நேரடியாக 2ஆம் ஆண்டில் பொறியியல் படிப்பதற்கு தேர்ச்சி பெற்றுள்ளார் திருநங்கை கிரேஸ் பானு. கணினி பொறியியலில் டிப்ளமா படித்திருக்கும் கிரேஸ் பானுவுக்கு அரக்கோணத்தில் உள்ள சுயநிதி கல்லூரியான ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் மின்சார மற்றும் மின்னணு பொறியியல் படிக்க அனுமதி கிடைத்திருக்கிறது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பானு தனது டிப்ளமா படிப்பில் 94% மதிப்பெண்கள் எடுத்திருந்த போதிலும் அவருக்கு அரசு கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை என்பது சற்று வருத்தம் அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்தியாவிலேயே வந்து முத முதலா ஒரு திருநங்கைங்கிற ஐடென்டிட்டியில வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு தளத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருநங்கைகள் வந்து என்ன மாதிரி எல்லா திருநங்கைகளும் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற திருநங்கைகளுக்கு வந்து இது ஒரு பாதையை காமிச்சிருக்கோம். ஆனா எனக்கு நான் வந்து டிப்ளமோல 94% எடுத்தேன். மார்க் அதிகமா இருக்க போய் ஓகே எனக்கு வந்து சீட் கொடுத்துட்டாங்க. படிப்புல கொஞ்சம் கம்மியா இருக்கிற திருநங்கைகள் இவங்க திருநம்பிகள் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான தீர்வு வந்து இடஒதுக்கீடு தான். திருநங்கைகள் வந்து அதுவும் இந்தியாவிலே முத முதல்ல நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி இது பண்றேன். ஆனா எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல, பிரைவேட் காலேஜ் தான் கிடைச்சிருக்குது. இது வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஆனாலும் ஒரு தளத்தை நம்ம கொடுத்து பார்ப்போமே சொல்லி வேணாமே கொடுத்துருக்கலாம்
என்றார் கிரேஸ் பானு. 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட நிலையில் எவ்வாறு வாழ்க்கையில் பல சிரமங்களை கடந்து வந்தார் என்பதை கூறுகிறார் கிரேஸ் பானு.
குடும்பத்தோட சப்போர்ட் வந்து எனக்கு பிளஸ் டூ படிக்கும் போதே வந்து எதுவுமே இல்லை. நான் பிளஸ் டூ பாதியிலே வந்து வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் எங்க கம்யூனிட்டி மக்கள் கிட்ட போய் ஜாயின் பண்ணேன். அவங்க வந்து அல்வா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க திருநெல்வேலி மாவட்டம். அங்க வந்து அவங்க கூட சேர்ந்து அல்வா இது வந்து இது பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க திரும்ப பழையபடி எங்க வீட்டுல வந்து அட்ஜஸ்ட் நீ படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்க இல்ல நான் சேர்த்து மட்டும் விட்டுட்டு போயிடுறேன் சொல்லிட்டு சேர்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் மட்டும்தான் ஃபீஸ் கட்டினாங்க. தேர்ட் இயர் வந்து எங்க கம்யூனிட்டி மக்கள் வந்து கட்டினாங்க. ஸோ அந்த நேரத்திலயும் வந்து என்னோட வீட்லயும் ஏத்துக்கறல. தனியா தான் இருந்தேன். அதுவும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது எனக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமா இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மீறி நம்ம கண்டிப்பா படிக்கணும். படிச்சுட்டோம்னா நம்ம கம்யூனிட்டி மக்கள் இப்படின்னு தான் ஒரு அதாவது பாலியல் தொழிலும் பிச்சை எடுக்கணுங்கிறத ஒரு ஐடென்டிட்டி வந்து நம்ம ஒழிச்சிடணும். அதை அழிக்கிறதுக்கு கண்டிப்பா படிக்கதான் செய்யணும்னு சொல்லிட்டு நான் படித்தேன். அதனாலதான் டிப்ளமோல 94% எடுத்தேன். சென்னையில வந்து ஒரு சாப்ட்வேர் கம்பெனில இருந்து எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வந்தது. நான் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆனேன். செலக்ட் ஆன உடனே இங்க சென்னைக்கு வந்தேன். இங்க ஒரு 3 மந்த் ஒர்க் பண்ணேன் அந்த கம்பெனில. 3 மந்த் கழிச்சு நான் என்னோட பாலியலுக்கு வந்து எங்க எம்டி ஆபீஸ் ஆபீஸ்ல உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சேன். 2.5 இயர்ஸ் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கம்பெனிலயும் வந்து கொஞ்சம் மாறுபாடு வந்து வர ஆரம்பிச்சது. என்னன்னா என்னோட கொலிச்சுக்கு வந்து சேலரி அதிகமா கொடுக்கறது எனக்கு கம்மியா கொடுக்கறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்ச உடனே நான் ரிலீவ் ஆயிட்டேன். ரிலீவ் ஆயிட்டுதான் கவர்மெண்ட் சைடு வந்து ஜாப்புக்கு அப்ரோச் பண்ணேன். சமூக நலத்துறையில கிட்டத்தட்ட 1 இயரா அப்ரோச் பண்ணோம். அங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை
என்றார் கிரேஸ் பானு.
டெல்லியிலிருந்து சங்கீதா. தமிழ்நாடு அரசு பணிகள் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு பெற்று பணியமர்த்தப்பட்ட 83 அதிகாரிகள் நியமனத்தை இந்திய உச்சநீதிமன்றம் நேற்று ரத்து செய்திருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
கடந்த 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற TNPSC குரூப் 1 தேர்வு மூலம் பல்வேறு பதவிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 83 பேரின் பணி நியமனம் செல்லாது என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கும் நிலையில் இம்மாதிரி தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் தேர்வு மையங்களை கண்காணிக்க வேண்டும் என்கிறார்கள் நிபுணர்கள். இந்த 91 பேரை அதிகாரிகளாக தேர்வு செய்ததில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி இவர்களின் நியமனத்தை எதிர்த்து ஏ.பி. நடராஜன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். தேர்வாணையத்தின் தேர்வு விதிமுறைகளுக்கு மாறாக விடைத்தாளில் ஸ்கெட்ச் பேனா மற்றும் பென்சில் பயன்படுத்தியது, 2 வண்ண மைகளை பயன்படுத்தியது, சில வழிபாட்டுச் சின்னங்களை விடைத்தாளில் எழுதி வைத்தது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டன. இந்த வழக்கினை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு அதிகாரிகளாக தேர்வு செய்யப்பட்டவர்களில் 8 பேர் தவிர மற்ற 83 பேரின் பணி நியமனம் செல்லாது என்று கடந்த 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கிடையே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்கப்பட்டு பல்வேறு பணிகளில் அவர்கள் அமர்த்தப்பட்டனர். இந்த நிலையில்தான் இவர்களது பணி நியமனத்தை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு செல்லும் என இந்திய உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. 10 ஆண்டுகளாக பணியில் இருந்த 83 பேரின் நிலை கேள்விக்குரியதாகி இருக்கும் நிலையில் எதிர்காலத்தில் இம்மாதிரி சூழல் ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை தேர்வாணையம் மேற்கொள்ள வேண்டும் என்கிறார் முன்னாள் காவல்துறை அதிகாரியும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முன்னாள் தலைவருமான நடராஜ்.
எந்தெந்த பயிற்சி மையங்கள் இருக்கிறதோ அந்த பயிற்சி மையங்கள் மீது நாங்கள் ஒரு காவல்துறை கவனம் நாங்கள் செலுத்துவோம். விடைத்தாளை வைத்துக்கொண்டு எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த பயிற்சி மையங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, அந்த விடைகளை வைத்துக்கொண்டு நமக்கு ஒரு ஓரளவுக்கு அனுமானம் செய்ய முடியும். சில பயிற்சி மையங்கள் எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றன, அதற்கு உண்டான நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். முக்கியமாக இந்த சேலம், அப்புறம் ஈரோடு, அந்த மாதிரி இடங்கள், அப்புறம் கடலூர், இது மூன்று இடங்கள் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்குரிய இடங்களாக இருக்கிறது. அதே மாதிரி சில தேர்வு மையங்கள்லயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது என்று அது அதை வைத்துக் கொண்டு நாங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதெல்லாம் செஞ்சிருக்கிறோம்.
இந்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு துறைகளில் பணியாற்றிவிட்டு தற்போது நீதிமன்றத்தால் பணி நியமனம் ரத்து செய்யப்பட்டவர்களின் நிலையும் கேள்விக்குள்ளாகியுள்ளது.
இது வந்து இவர்கள் வந்து இந்த தேர்வர்கள் அவர்களே இன்னொரு மேல்முறையீடு ஒரு ராஜா பெஞ்சுக்கு கேட்கலாம். அது அதுக்கு பிறகு ஒரு ரெவியூ ஒன்று இருக்கு, அந்த ரெவியூ பண்ணலாம். அது பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு மறு பரிசீலனை என்று ஒன்று இருக்கிறது. மறுபரிசீலனையில் ஏதாவது உச்சநீதிமன்றம் ஆணை தெரிவித்தால் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் அரசு தான் முடிவு செய்யணும் என்ன அவர்களை பற்றி என்ன செய்ய வேண்டும் என்று.
இம்மாதிரியான சூழல் ஏற்பட்டு வழக்குகள் நீதிமன்றங்களுக்கு வரும்போது அவை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் நீண்ட காலமாக தேர்வாணைய செயல்பாடுகளை கவனிப்பவர்களின் கருத்தாக இருக்கிறது.
முரளிதரன் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையில் 22 முதல் 30 வயதிலான இளைஞர்கள் மத்தியில் நீரிழிவு நோய் அதிகரித்துள்ளதாக ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது எந்த அளவுக்கு உண்மை என்று கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மருத்துவத்துறை பீடாதிபதி டாக்டர் சுந்தரேசன் அவர்களை கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
முதலாவதாக அந்த அண்மையில் வந்த ஆராய்ச்சி முடிவுகள் முற்றுமுழுதாக நாம சரி என்று சொல்ல முடியாது. 25% என்றது எண்ணெய் பொறுத்தவரையில் நம்ம நினைப்பதை விட அதிகமாக இருப்பதாக தான் தெரிகின்றது. ஏனென்று கேட்டால் அதுல எடுத்த அளவு பொதுவாக நீரிழிவு நோய் என்றா ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து 126 மேல இருந்தால் தான் நாங்கள் நீரிழிவு நோய் என்று சொல்லலாம். இங்க எடுத்திருக்கிற அளவு வந்து 116 என்ற அளவு தான் எடுக்கப்பட்டிருக்குது. சோ 25% என்பது அது சரியான முடிவு என்று நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் குறிப்பிட்ட அளவு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை.
ஏன் அப்படி இலங்கையில ஏன் அப்படியான ஒரு கவலை அளிக்கக்கூடிய நிலை இளைஞர்கள் மத்தியில்?
என்ன பார்த்து இலங்கையில் மட்டுமில்ல, ஆசிய கண்டத்தில் இது ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கின்றது, மிக அதிகமாக காணப்படுகின்றது. ரெண்டு முக்கிய விஷயத்தை சொல்லலாம். ஒன்று, நாம உடம்புக்கு கொடுக்கிற உணவு. ரெண்டாவது, மனத்துக்கு கொடுக்கிற எண்ணங்கள். அதாவது நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள்ல பெரிய மாற்றங்கள் உண்டாயிருக்கான்னு நான் உணர்றேன். ஒரு ஆரோக்கியமான உணவு உண்பதாக தெரியவில்லை. ரெண்டாவது வந்து மன அழுத்தங்களோட கூடிய வாழ்க்கை. மரங்களுக்கு பாதிக்கப்படுற நுண்ணுயிர் கொல்லிகள் உலகத்திலேயே மிக அதிகமாக பாதிக்கப்படுற நாடு இலங்கை. விதிகளோட பாதிப்புகள் கூட இதுக்கு காரணமாக இருக்கலாம். இப்போ ஆசிய நாடுகளில் அநேகமாக அந்த இளைஞர்களுக்கு உள்ள அந்த உணவு பழக்கத்துல பெரிய மாற்றம் இருக்கின்றது. ஃபாஸ்ட் ஃபுட், எண்ணெய்கள் கூடிய சாப்பாடுகள், கொழுப்பு கூடிய சாப்பாடுகள், இறைச்சிகள் அதிகமாக எடுக்கிறார்கள். அதை விட முக்கியமானது இலக்கறி மரக்கறிகளை மிக குறைவாக எடுக்கிறார்கள். இரண்டாவது, உடற்பயிற்சி செய்யற அளவும் குறைந்திருக்கின்றது.
இந்த ஆய்வு வந்து இலங்கையினுடைய தனியார் மருத்துவமனைகள், அரச மருத்துவமனைகள், அப்புறம் தனிப்பட்ட முறையில் நடத்தப்படுகின்ற முகாம்கள் என்று பல வகைகளில் வந்து செய்யப்பட்டுதான் தேசிய அளவில் இலங்கையில் நீரிழிவு நோயினுடைய பாதிப்பு கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான நிலைதானா?
இது பிரதேசத்துக்கு பிரதேசம் மாறுபடுவதாக காணப்படுகின்றது. உதாரணமாக கிராமப்புறங்களில் நீரிழிவு நோயின் அளவு குறைவாகவும் நகரப்புறங்களில் அதிகமாகவும் இருப்பதாக அறியப்படுகின்றது. ஆனால் இது வந்து வட கிழக்கு பகுதிகளில் இந்த ஆராய்ச்சிகள் அந்த நடத்தப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு விஷயம். வடக்கு கிழக்கில் இது எந்த அளவுக்கு இருக்கின்றது இன்னும் தெளிவான ஒரு ஆராய்ச்சி புறம் நாம சொல்லக்கூடியதா இருக்கும்.
அரசாங்கம் என்ன செய்து வருகிறது, என்ன செய்ய வேண்டும், அரசாங்கம் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதா?
சில வேலைகள் நடைபெற்று வருகின்ற உண்மை. அதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம், விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம்ஸ்கள் நடக்கப்படுகின்றது. ஆனால் இது என்னை பொறுத்தவரையில் இன்னும் காணாது என்பதுதான் சொல்ல வேண்டும். முக்கியமாக நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டிய அவசியத்தை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கின்றது. இது நடக்கப்படுகின்றது என்னை பொறுத்தவரை இப்போது அது காணாது, இன்னும் செய்ய வேண்டி இருப்பதாகத்தான் நான் சொல்லுவேன்.
இலங்கை சூழலை பொறுத்தவரையில் நீரழிவு நோயை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது முடியும் என்றால் எந்த வகையான உணவு உட்கொள்வது சரியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது?
முக்கியமாக சொல்ல போனால் இலக்கறி வகைகள். ஏன்னா இலக்கறிகளும் முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட் என்பது மிக முக்கியமான பதார்த்தம் இருக்கின்றது. இது வந்து நீரழிவு நோய், புற்றுநோய், இதய வருத்தங்கள், கொலஸ்ட்ரால், உயரழுத்தம் பலவற்றையும் இதை குறைக்கும் என்று மிக தெளிவாக பல ஆராய்ச்சிகள் காட்டுகின்றது. முக்கியமாக குறைக்க வேண்டிய பதார்த்தங்கள் சொல்ல போனால் எண்ணெய்கள், கொழுப்புகள், இறைச்சி வகைகள். சொல்லப்போனால் அனைத்து இறைச்சி வகைகளும் ஆபத்தானது தான். அதுலேயும் மிக முக்கியமாக ரெட் மீட் என்று சொல்லப்படுற சிவப்பு அதிகம் கொண்ட இறைச்சிகள் குறைக்கப்பட வேண்டியது மிக முக்கியம். அடுத்ததாக முக்கியமாக தானிய வகைகளும், அதுக்கு முழுத்தானிய வகைகள், முழுத்தானியம்ன்றதுல சுத்திகரிக்கப்படாத தானிய வகைகள் மிக முக்கிய பங்கை வகிக்க வேண்டும். சோ இலக்கறி வகைகள், முழு தானிய வகைகள், அளவுடன் கூடிய பழங்கள், இவைகள் முக்கியமாக சேர்க்கப்பட வேண்டிய உணவுகள். தவிர்க்கப்பட வேண்டியவைகள் இறைச்சி, எண்ணெய்கள், கொழுப்புகள், பொரியல்கள், பட்டர், மாஜரம் எனப்படும் உணவுகள் மிகவும் குறைக்கப்பட வேண்டும் அல்லது தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள்.
கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மருத்துவத்துறை பீடாதிபதி டாக்டர் சுந்தரேசன். இலங்கையின் கிழக்கே காத்தான்குடியைச் சேர்ந்த முஸ்லீம்கள் பலர் 1990 விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்தை தோண்டும் வேலைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
மட்டக்களப்பு குருக்கள் மடத்தில் விடுதலை புலிகளினால் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் முஸ்லிம்களின் புதைகுழிகள் என அடையாளம் காணப்பட்ட இடங்களில் இன்று மேற்கொள்ளப்படவிருந்த அகழ்வு பணிகள் அடுத்த மாதம் 18 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. போலீசார் சமர்ப்பித்த தமது அறிக்கையில் அகழ்வு பணிகளின் போது சட்ட மருத்துவ நிபுணர்கள், அரச பகுப்பாய்வு துறையினரின் பங்களிப்பு மற்றும் பிரசன்னம் ஆகியவற்றை குறிப்பிட்டு இதற்கான ஏற்பாடுகளை செய்ய கால அவகாசம் தேவை என குறிப்பிட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. 1990 ஜூலை மாதம் 12 அன்று மட்டக்களப்பு கல்முனை நெடுஞ்சாலை வழியாக வாகனங்களில் பயணம் செய்த 100 மேற்பட்ட முஸ்லிம்கள் இந்த சம்பவத்தில் படுகொலை செய்யப்பட்டதாக காத்தான்குடி பிரதேச முஸ்லிம்கள் கூறுகின்றார்கள். காத்தான்குடி நகரசபை உறுப்பினரான மஜித் ஏ ரவுஃப்:
இன்று அந்த ஜனாசாக்கள் தோண்டுவதற்காக நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு நிபுணத்துவம் வாய்ந்த ஜேஎம்ஓ மட்டக்களப்பு மாவட்டத்தில் இல்லாதபடியினால் வருகின்ற 18 இந்த ஜனாசாக்கள் தோண்டுவதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார்
என நீதிமன்றத்துக்கு வெளியே வந்த நகரசபை உறுப்பினரான மஜித் ஏ ரவுஃப் கூறினார்.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் உணவில் சேர்க்கும் சர்க்கரையின் அளவை சரி பாதியாக குறைக்க வேண்டும் என்று பிரிட்டனில் இருக்கும் உணவு தொடர்பான அறிவியல் ஆலோசனைக் குழு பரிந்துரைத்திருப்பது குறித்த செய்தியை பார்க்கலாம். நாம் உண்ணும் உணவிலிருந்து நம் உடலுக்கு கிடைக்கும் சக்தியின் அளவை கலோரிகள் என்று கணக்கெடுக்கிறோம். அந்த கலோரிகளின் அளவின்படி தற்பொழுது ஒருவர் உட்கொள்ளும் உணவில் சேர்க்கப்படும் செயற்கை சர்க்கரையின் அளவானாலும், பழச்சாறு, தேன் போன்றவற்றில் இயற்கையிலேயே இருக்கும் சர்க்கரையானாலும், ஒட்டுமொத்த உணவின் கலோரி அளவில் 10% வரை சர்க்கரையிலிருந்து ஒருவர் பெறலாம். அதுவே அதிகபட்ச சர்க்கரையின் அளவாக ஒருவரின் உணவில் இருக்க வேண்டும் என்றும், அதுவே ஆரோக்கியமான உணவாக இருக்கும் என்றும் இதுவரை பிரிட்டனின் உணவுக்கான அறிவியல் ஆலோசனைக் குழு பரிந்துரைத்து வந்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த சர்க்கரையின் அளவை 10% இனிமேல் 5% குறைக்க வேண்டும் என்று அதே அமைப்பு தற்போது பரிந்துரைத்திருக்கிறது. காரணம், ஒருவரின் உணவில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க அவரது உடல் பருமன் கூடுவதுடன் அவருக்கு சர்க்கரை நோயும் இதய நோய்களும் இன்ன பிற நோய்களும் உருவாவதற்கான சாத்தியப்பாடுகள் பல மடங்கு அதிகரிப்பதாக இந்த அமைப்பின் விஞ்ஞானிகளும் உணவியல் நிபுணர்களும் எச்சரித்திருக்கிறார்கள். தற்போது மருத்துவர்களால் அனுமதிக்கப்படும் ஒருவரின் அன்றாட தேவையான 10% கலோரிகளை அவர் சர்க்கரை மூலம் பெறலாம் என்கிற அளவு உரிய பலனை தரவில்லை என்றும், மேலதிகமான இளம் தலைமுறையினர் கூடுதல் உடல் பருமனுடன் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கும் உணவியல் மற்றும் மருத்துவ நிபுணர்கள், இந்த பிரச்சினையை எதிர்காலத்தில் குறைக்க வேண்டுமென்றால் உணவில் இருக்கும் சர்க்கரையின் அளவு சரிபாதியாக குறைக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். உணவில் இருக்கும் சர்க்கரையின் அளவை பாதியாக குறைக்க வேண்டும் என்கிற இந்த பரிந்துரை குறித்து சென்னையில் இருக்கும் நீரிழிவு நோய்க்கான சிறப்பு மருத்துவர் ஏ ராமச்சந்திரன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
In my opinion, healthiest diet வந்து சுகர் இல்லாம சாப்பிடுறது தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா ஒரு 200 இயர்ஸ் 200 வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் டயட்ல சர்க்கரையே கிடையாது. அதுக்கப்புறம் தான் சர்க்கரை எப்படி உற்பத்தி பண்றது ப்ரொடியூஸ் பண்றதுன்னு நம்ம தெரிஞ்சு இப்போ சுகர் இஸ் ஆடட் இன் டு தி பார்ட் ஆஃப் அவர் டயட். அதுக்கு முன்னாடி சுகரே கிடையாது, அந்த சமயத்துல நம்ம ஹெல்த்தியா இருந்தது. இப்போ வந்து என்னன்னா டோட்டல் கேலரி கன்சம்ப்ஷன் இஸ் கான் அப் வெரி ஹை. அதில் வந்து சுகர் இஸ் அ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட். அதாவது சுகர்னால கேலரிஸ் ரொம்ப ஜாஸ்தியாகுது. அதனால சுகர் எவ்வளோ குறைக்க முடியும்னா அது டயபெட்டிஸ் மட்டும் இல்லை, ஒபிசிட்டி குறைக்கலாம், டயபெட்டிஸ் குறைக்கலாம், அப்புறம் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் குறைக்கிறதுக்கும் அது ரொம்ப நல்லது தான். இந்த சால்ட் குறைக்கணும், அதாவது இப்போ டயட்டில் சால்ட் குறைச்சா பிளட் ப்ரெஷர் இன்சிடென்ட்ஸ் ரொம்ப கம்மியாகவும் நல்லா தெரியும் எல்லாருக்கும். அதே மாதிரி சுகர் குறைச்சானாக்கா ஒபிசிட்டி குறையும், அதனால வரக்கூடிய டயபெட்டிஸும் குறையிறது காரணமாக இருக்கு. Definitely it is possible. But the problem in India is the higher class society, especially in North India and also in the certain parts of Western India, most ellavarume vegetarians da. Vegetarians sollumbodhu adhula vandha exotic food vandhu sweets and sugar da. Non vegetarians vandhu chicken, mutton and the cutlet and mari romba exotic food pona. Vegetarians porutha varaikkum exotic food ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு விருந்து போகும்போது எல்லாம் வாங்கி போனாலும் எல்லாம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு ஸ்வீட் தான் கொடுப்பாங்க. தீபாவளி இருந்தால் எல்லா வீட்லேயும் ஸ்வீட்ஸ். ஸோ அதனால கொஞ்சம் ப்ராப்ளம். த ப்ராப்ளம் இஸ் தட் தி ஸ்வீட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் ஆஃப் என் பிக் மீல் ஆர் எ ஃபீஸ்ட் இன் இந்தியா. தே ஸ்டார்ட் வித் அ ஸ்வீட் அண்ட் எண்ட் வித் அ ஸ்வீட்.
குறிப்பாக வந்து மாமிசம் சாப்பிடாதவர்களுடைய உணவில் வந்து இந்த இனிப்பும் சர்க்கரையும் தான் ஒரு முக்கிய உணவுப் பொருளாக இருக்குங்கிறீங்களா?
ஆமாம். அதனால நம்ம என்ன செய்யணும்னா சுகரை நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லணும். பிகாஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி குட் பிகாஸ் தே கண்டெய்ன் லாட் ஆஃப் ஃபைபர், இட் இஸ் ப்ரொடெக்டிவ், இட் டஸ் நாட் இன்க்ரீஸ் யுவர் கேலரிஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரூட்ஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் என்ன செய்யணும்னா சுகரை மாற்றி அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொன்னால் பீப்புள் வில் அவாய்ட் பை தேட். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எல்லாருமே.
சரிங்க, இப்போ இந்தியாவில் தற்போதைய நிலையில் இந்த ஒரு நாளைக்கு ஒரு நபர் சாப்பிடும் உணவிலிருந்து வர்ற கேலரிகள் அடிப்படையில் பார்க்குற போது எவ்வளவு சர்க்கரை வந்து இருந்தால் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க மருத்துவர்களா? நீங்கள் சொல்கிற போது ஏதாவது சதவீதம் இருக்கா?
சொல்ல முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை லோவஸ்ட் சுகர் கண்டென்ட் பெட்டர், சுகர் இல்லாத சாப்பிட முடியும்னா அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பட் ஒரு 10% அளவு, 10% அளவு பண்ணலாம்னு சொல்லலாம்.
ஆனா இந்திய உணவு முறைகள்ல அது வந்து சாத்தியமா?
கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா வெஜிடேரியன்ஸ்ல அது கொஞ்சம் கஷ்டம். வெஜிடேரியன்ஸ்ல தி மோஸ்ட் எக்ஸாட்டிக் ஃபுட் வந்து ஸ்வீட்ஸ் தான்.
சென்னையில் இருக்கும் நீரிழிவு நோய்க்கான சிறப்பு மருத்துவர் ஏ ராமச்சந்திரன். அவரது செவ்வியின் விரிவான ஒலிவடிவத்தை நேயர்கள் பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் கேட்கலாம்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக சில விளையாட்டுச் செய்திகளுடன் சிவராமகிருஷ்ணன்.
நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் முன்னாள் சாம்பியனான மரியா ஷரப்போவா தோல்வியடைந்து வெளியேறியுள்ளார். ஜெர்மனியின் ஆஞ்சலி கர்பரிடம் 7-6, 4-6, 6-4 எனும் கணக்கில் அவர் தோல்வியடைந்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று 2 ஆட்டங்கள். தற்பொழுது அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சாவ் போலோவில் நடைபெற்று வருகிறது. இப்பொழுதைய நிலையில் 2 அணிகளும் கோல் ஏதும் போடவில்லை. இன்று பின்னர் அதாவது லண்டன் நேரம் 21:00 சால்வடார் நகரில் பெல்ஜியம் அணி அமெரிக்காவை எதிர்த்து விளையாடுகிறது. இந்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெறுவர்கள் காலிறுதிக்கு தகுதி பெறுவார்கள். இதனிடையே இந்த மாதம் கிளாஸ்கோவில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் உசைன் போல்ட் உலகின் மிகவும் வேகமான மனிதர் என்று அறியப்படுபவர். அவர் பங்கேற்பதாக இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் ஆடவருக்கான 4x100 மீட்டர் அதாவது 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் மட்டுமே பங்கு பெறுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது காலில் ஏற்பட்டுள்ள காயம் காரணமாக முன்னரே அவர் தனிநபர் போட்டிகளான 100 மற்றும் 200 மீட்டர் போட்டிகளில் கலந்து கொள்ளப் போவது இல்லை என்று அறிவித்திருந்தார். காமன்வெல்த் போட்டிகள் இன்னும் சில நாட்களில் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன.
விளையாட்டுச் செய்தியை வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.